பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமா அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுஹலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹம் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் தராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தன்னமாமி ஹரிம் பரம் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஆராமம் குணசஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயசக காருண்யஸ்ய ததாகரோ நிரவதே ராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌக தவாக்ரி சஞ்சய கனக சம்சார மேகானிலக சாக்ஷாத் மூலதனம் சதாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. எங்கள் கதியே ராமானுச முனீர் சங்கை கெடுத்தாண்ட தவராச பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. சர்வத்ர பத்மநாபநாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. அகிலாண்ட கோரி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகனான சர்வலோக சரண்யனான பகவான் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதே பண்றான். கெடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் பகவானாலே நமக்கு சம்பவிக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளவு தரம் தாழ்ந்து போனாலும் சுவாமியுடையதான காருண்யம் மாறுறது இல்லை. நம்ம எவ்வளவுதான் பகவானை விட்டு தூர விலகி ஓடினாலும் பகவானுடைய அன்பு மாறுறது இல்லை. இப்ப நம்ம மனுஷாலோட பேசிட்டு இருக்கிறோம், பழகிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் அவளை கண்டுக்கல, அவளோட பழகல அப்படின்னா தானாகவே இந்த அன்பு குறைய ஆரம்பிச்சிருக்கு. பெருசா ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஆனா சுவாமி அப்படி கிடையாது. அஜாமிலன்னா சுவாமியை விட்டு ரொம்ப தூரம் ஓடியாச்சு. சுவாமின்ற ஒரு விஷயமே நினப்பிலேயே இல்லை அந்த பயலுக்கு, அஜாமிலனுக்கு. ஆனா அவனுடைய 88 வயசுல அவன் நாராயணான் கத்தினதை கூட சுவாமி ஆசையோட கேட்டார். அதானே அதுக்கு அதானே அன்பு. 88 வருஷம் விட்டுட்டான். 88 வருஷம் ஆயாச்சு, நம்ம எல்லாம் மனுஷாலே மறந்துடுவோம், மனுஷா நம்மள மறந்துடுவான். ஆனா 88 வருஷம் ஆயாச்சு, இவன் மறந்துட்டான், எல்லாம் போயாச்சு அவனுக்கு. ஆனா சுவாமி ஞாபகம் வச்சுட்டு இருந்தார் பாருங்க. அதான் அஜாமில சரித்திரத்தினுடைய ஹைலைட். சுவாமி மறக்கிறது இல்லை. பாபமே பண்ணியாச்சு, வீட்டில் எல்லாரையும் விட்டாச்சு, இவனே எல்லாரும் விட்டாச்சு. இப்ப படுத்த படுக்கையாய்தான் எந்த ஸ்திரீக்காக இத்தனையும் பண்ணானோ அவளும் விட்டுவிட்டா. அவனுடைய கடைசி பிள்ளை முதல் பிள்ளை எல்லா பிள்ளையும் விட்டுவிடுத்துகள். ஆனா நாராயணன் விடல. இப்ப ஆத்ம பந்து, நிரந்தரமான பந்து. அதனால ஆண்டா சொன்ன உந்தன்னோடு உறவேல் நமக்கு எங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு இருக்க இந்த பந்துத்துவம் மாறாது. அப்ப இது பர்மனன்ட். இந்த நிரந்தரமான பந்துவ இடத்துல நாம போய் கைகூப்பின்னு நிக்கிறது நமக்கு நிச்சயமா நல்லது. அவன் முன்னாடி கைகூப்பி பிரபோ ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிடைக்கிற ஒரு சமாதானம், அவன் ரட்சிக்கிறான்றது அடுத்த விஷயம், காப்பாதுவான்னு சுவாமி முன்னாடி நிற்கும் பொழுதே ஒரு கேரண்டி கிடைச்சிடுறதுல மனசுல, ஆமா சுவாமி காப்பாத்திடுவார், பத்மநாபா ரட்சிக்கணும்னு பத்மநாபன் முன்னாடி போய் நின்றுட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். அவன் முன்னாடி போய் நிக்கிறதே ஒரு நம்பிக்கை. இப்ப மனுஷா முன்னாடி போய் நிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூடி குறுக வேண்டியிருக்கு, யாராவதுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு போறோம் வச்சுக்கோங்களேன், எப்படி போகிறது? அவ என்ன நினைச்சுப்பா, ஏதானா காரியத்துக்காக போறோம்னா ரொம்பவே உடம்பு கூடி குறுகி போகும், பல நாள் வாழ்க்கை பேச்சுவார்த்தையே கிடையாது, திடீர்னு அவ முன்னாடி போய் இது வேணும்னு எப்படி கேட்கறது? ஆனா பத்மநாபன் 10 வருஷம் போல வச்சுக்கோங்களேன், கூலி குறுகியா போய் நிக்கிறோம், உரிமையோடு போய் நிக்கிறோம், கூலி குறுக வேண்டிய அந்த மனசே வர்றதில்லை. ஏன்னா நம்முடைய பத்மநாபன் அவனிடத்துல கேட்கறதுக்கு நாம யோசிக்கிறதும் அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார், திருவேங்கடமலை, திருப்பதி போயாச்சு, சுவாமி முன்னாடி கைகூப்பி நிற்கிறார், மலையப்பன் முன்னாடி, ஓஜானு பாகுவான சரீரம் உடையவன் மலையப்பன், அவன் முன்னாடி கைகூப்பி நிற்கிறார், கிருப பண்ணுப்பா அப்படின்னு அவனுடைய கிருபைக்காக நிற்கிறார். அப்படி ஒரு பிச்சைக்காரன் நம்ம வீட்டு வாசல்ல நம்முடைய காருண்யத்தை எதிர்பார்த்துண்டு நிற்பானோ அதுபோல பகவத் காருண்யத்தை எதிர்பார்த்துண்டு சுவாமி முன்னாடி நிற்கிறார். சுவாமி முன்னாடி எப்படி நிக்கணும்னா, இந்த 10 பாசுரத்துல ஆழ்வார் சொல்ற மாதிரி போய் நிக்கணும். இந்த மாதிரிதான் இருக்கேன்பா, ஒரு தகுதியும் கிடையாது, ஆனா ஒன்ன விட்டா கதி கிடையாது, வந்திருக்கேன் கிருப பண்ணு ஆட்கொண்டு அருளே, அடியே என்னை ஆட்கொண்டுடுப்பா, நீ ஆட்கொண்டு அருள் அப்படின்னு கைகூப்பி சுவாமி முன்னாடி நிக்கிறார். நீ கிருப பண்ணு, நீ கிருப பண்ற வரைக்கும் காத்துருப்பேன், உன் கிருபைக்காக காத்திருப்பேன். அதுவே ஒரு நல்ல பொழுதுதான். கிருப உடனே கிடைக்கிறது, லேட்டா கிடைக்கிறதுன்றது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில விதவிதமா மாறுறது. திரௌபதிக்கு தட்சணாத்து கிருப கிடைச்சிருக்கு, பரதனுக்கு 14 வருஷம் ஆச்சு, அவன் பாடு நந்தி கிராமத்திலேயே காத்துட்டு இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தருடைய கிருபையுடைய காலங்கள் மாறுபடுறது, ஆனாலும் அந்த கிருப என்னமோ விசேஷமாத்தான் இருக்கு. 14 வருஷம் பரதன் ராமன் வருவான் வருவான் வருவான்னு காத்துட்டு இருந்தான். அதனால பரதனுக்கு ஒண்ணு நஷ்டமாகல, ஆச்சரியமா லோகமே அவனை கொண்டாடிச்சு. ஒவ்வொரு நாளும் 14 வருஷமும் இன்னைக்கு பரதன் தப்பு பண்ணுவானா, இன்னைக்கு பரதன் தப்பு பண்ணுவானான்னு அயோத்தியா முழுக்க காத்துட்டு இருந்ததுதான். எப்படியாவது கொஞ்சம் மனசு மாறிடுவான், அயோத்தியா விட்டுடுவோம், ராமச்சந்திர மூர்த்தியை ஆஞ்சநேயர் அனுப்புற, அவனுக்கு ஏதான கொஞ்சம் ஓரத்துல ஆசை இருக்கா பாருடா, ஆஞ்சநேயர் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? வாயு புத்திரனு உடம்புக்குள்ள எல்லாம் போகிறவன மனசுக்குள்ளேயும் புரிஞ்சிட முடியுமா? அதனால உள்ள நுழைஞ்சு மனசை பாரு, இங்கேயாவது ஓரத்துல 14 வருஷம் கஷ்டப்பட்டு நான் ஆண்டிருக்கேன், ஜம்மன் அப்படி சொலையா எடுத்து அவன்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு தோன்றதா பாரு அப்படின்னு விட்டான். 14 வருஷம் 14 வருஷம் பரதனுடைய தவம், ஆயுசு முழுக்க ஒவ்வொரு நாளும் பரதன் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், சுவாமி 14 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு எப்படா அப்படி மெயின்டைன் பண்ணாய், இப்ப வரவு செலவு ரொம்ப கரெக்டா டாலி ஆயிட்டு இருக்கேன், வந்து வரவுதானே ஜாஸ்தி, இந்த செலவே இந்தியாடா அப்படின்றான். ஜனங்களும் நல்லா சுபிக்ஷமா இருந்தாள், ராமன் இல்லைன்ற ஒரு குறைய தவிர அயோத்தியால வேற ஒரு குறையே இல்லை, பாதுகா சாம்ராஜ்யத்துல ராமன் இல்லைன்ற ஒரு குறைய தவிர, நம்ம 1000 குறை சொல்றோம் பாருங்க, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, என்னெல்லாம் கரண்ட் இல்லை, என்னமோ ஒரு குறையும் இல்லையா, ராமன் இல்லைன்ற ஒரு குறைய தவிர, ராமன் அந்த பிறகு அந்த குறையை நிவர்த்தியாச்சு, அவ்வளவுதான். ராமன் புதுசா ராஜ்யத்தை அப்படியே ஸ்பெஷலா அப்படியே ஒண்ணுமே பண்ணலையா, அப்ப அது ஒரு தவம், அவனுக்காக காத்திருந்து அவன் தியானத்துல வாழறதும் ஒரு சுகம். அந்த மாதிரி பகவத் கிருபைக்காக காத்திருந்து ஆழ்வார் சொல்ற பாசுரங்கள், பகவத் கிருபைக்காக காத்திருக்க முதல்ல கடைசி 3 பாசுரம் முடிச்சிடும், அப்புறம் ரீகாப்பிடுவோம், அப்புறம் சாயங்காலம் வேற புதுசா இருக்கலாம். நோற்றேன் பல்பிறவி நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் என்பெருமாள். கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வெங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. அடியேனை ஆட்கொண்டு அருளே, என்ன வார்த்தை பாருங்க. சுவாமி கிட்ட என்ன சொன்னா கூட நமக்கு தெரியல. அழகாக அடியேனை ஆட்கொண்டு அருளே, உன் அடியே கதின்னு கடக்கும்படியான அடியேன். நோற்றேன் பல்பிறவி, சரியா, பல்பிறவி நோற்றேன். பலவிதமான கர்மாக்கள் பண்ணி கோடிக்கணக்கான ஜென்மம் எடுத்தாச்சு. பல்பிறவி நோற்றேன், விதவிதமா விதவிதமா விதவிதமா. அதாவது நம்மெல்லாம் யோசிக்காத ஒரு விஷயம் அதெல்லாம். நம்ம திரும்பி திரும்பி இந்த வாழ்க்கை, இதோட எதிர்கால வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை பத்தி யோசிக்கணும். பெரியவாள்லாம் இதுக்கு அடுத்த வாழ்க்கையும் யோசிக்கிறா, இதுக்கு முன்னாடி இருந்த சகசிர கோடி வாழ்க்கையும் யோசிக்கிறா. இத்தனை வாழ்க்கை மீன் பண்ணி தொலைச்சுட்டேன், இதுக்கு பண்ணேன்னு தெரியல, ஏன் வாழ்ந்தேன்னு. ஆனா வாழ்ந்தேன்னு ஒரு அர்த்தம் மட்டும் இருக்கு, இரண்டே இரண்டுன்னு சொன்ன இல்லையா. அந்த மாதிரி இப்படியே போயிருக்கு, வாழ்ந்தோம் இருந்தோம் இறந்தா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி எதுக்கு வாழ்ந்தேன்னு ஒரு அர்த்தமே இல்லை, அனர்த்தமா இருக்கு, ஒரு துளி நன்மை அதில் இல்லை. நோற்றேன் பல்பிறவி, பல ஜென்மம் அப்படியே போயிடுச்சு. உன்னை காண்பதோர் ஆசையினால், உன்னைனா உன்னைன்னு அர்த்தம், உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே. இப்படி படிக்கணும், இப்பிறப்பே ஏற்றேன் உன்னை காண்பதோர் ஆசை, இப்பிறப்பே ஏற்றேன் அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமா, உன்னை காண்பதோர் ஆசை. இந்த ஜென்மாவில எதிர்ச்சியா உன்னை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. நானா ரொம்ப பிரயத்தனப்பட்டு எல்லாம் என்னமோலாம் சொல்றாளே, இந்த சுவாமி எப்படி பார்க்கறதுன்னா நான் ஆசைப்படலை. யாதிருச்சிகமாக அப்படின்னு, யாதிருச்சிகமாக அப்படின்னா எதேச்சையான்னு அர்த்தம். எதேச்சையா எனக்கு அப்படி ஒரு ஆசை வந்துடுத்து, சரி சுவாமியையும் பார்த்துருவோமே, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, அவரையும் பார்த்துருவோம், வாழ்க்கை மசோல எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பார்க்கறது ஒன்றும் பாக்கி இல்லை. ஆழ்வார் சொன்ன எல்லாத்தையும் பார்த்துவிட்டேன், ஒன்னை மட்டும்தான் பார்க்கணும்னு பாக்கி இருந்தது. அதனால உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே. இந்த ஜென்மால் அந்த ஆசை வந்துடுத்துப்பா, எனக்கு அதே அதிசயம்னா ஒன்ன பார்க்கணும் ஆசை வந்துடுத்துப்பா, அதான் அதிசயம். நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு ஐடியா வருது, ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வருது, அதெல்லாம் அதிசயமே இல்லை. பகவானை பார்க்கணும்னு நமக்கே ஒரு ஆசை வந்திருக்கு பாருங்க, நமக்கே அப்படிதான் அர்த்தம். ஆயிரத்தெட்டு ஆசைகள்ல பிறந்ததுலேருந்து விதவிதமான ஆசைகளுக்காக ஓடி ஓடி இழைச்சு போன நாம, விதவிதமான ஆசைகளுக்காக என்ன தகுதத்தா உண்டோ எல்லாம் பண்ணியாச்சு. நல்லவா மாதிரி நடிச்சாச்சு, இல்லாத மாதிரி புலம்பியாச்சு, இவ்வளவும் பண்ணி திருடுத்து நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கு நடுவில் பகவானை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கேன். ஆழ்வார் நினைச்சு நினைச்சு மாஞ்சு போறாரு, எனக்கு எப்படி இந்த ஆசை வந்தது. ஏன்னா ஆழ்வார் ஸ்திரீ லோலனா அலைஞ்சிருக்கார். எந்த ஸ்திரீ அழகா இருப்பாள்னு சொல்லி அவசரியத்துக்காக அலைஞ்சிட்டு இருந்தா, உனக்காக இப்ப மலமலையா ஊர் ஊரா தெரு தெருவா அலைகிறேன்னு, தேசம் தேசமா பத்ரிகாசிரமத்திலேருந்து திரிவேங்கடமலை வரைக்கும் அலைஞ்சிட்டு இருக்கு. இனி எவ்வளவு அழைப்படும் தெரியல. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே. அப்ப இந்த பகவத் ஆசை வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்துப்போங்க. இப்ப காலங்கத்தால ஏழு மணிக்கு ஓடி வந்திருக்கேள் அப்படின்னா, பகவத் ஆசை வந்திருக்கு இல்லையா, இச்சை, பகவத் இச்சையா, அந்த இச்சை வந்திருக்கு இல்லையா. இல்லாட்டி இந்த வேலை பண்ணலாம் அந்த வேலை பண்ணலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படிதானே தோணும். ஏழு மணிக்கு வர்றோம்னா ஆறு மணிலேருந்து காம்பி ரெடி ஆகி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கோன்னு. அப்ப இந்த ஆசை உண்டாக்கிட்டேப்பா. நோற்றேன் பல்பிறவி நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான். இந்த ஆசை வந்துடுது, இந்த ஆசை போயிடப்படாதேன்னு ஒரு பயம் வந்துடுச்சு, இந்த ஆசை எங்கேயாவது இழந்துருவேணும்னு கவலை வந்துடுச்சு, திரும்பி பல கோடி ஜென்மா இந்த மாதிரி சுத்தி வீணா போயிடுவேணும்னு ஒரு துக்கம் வந்துடுச்சு. நிறைய விட்டுவிட்டேன், இப்பதான் அதை பிடிச்சிருக்கேன், இந்த பிடிமானம் விட்டுருவேணும்னு பயமா இருக்கு, இடர் உற்றனன் பெருமாளே. அந்த பயத்துல வந்துட்டேன், ஒரு பயம் இருக்கு விட்டப்படாது. ஆனா நான் முன்னாடி இப்படி இருந்திருக்கேனே, ஏதோ இந்த ஒரு ஜென்மா இருந்தா பரவாயில்ல, கோடி கோடி ஜென்மாவா என் ஸ்வபாவம் இது, ஒன்ன விட்டு ஓடி போகிறதுன்றது என் ஸ்வபாவமா இருக்கு. என் பின்னாடியே ஓடி வர்றது உன் சுபாவமா இருக்கு. ரெண்டு பேருக்கு இப்படி சுபாவம் இருக்கு. உன்னை விட்டு ஓடிட்டே இருக்கிறது என் சுபாவம். அந்த குழந்தை அம்மா அப்பா விட்டு ஓடிட்டே இருக்கும், அப்பா பின்னாடியே ஓடும் அப்பா அம்மா. அந்த மாதிரி உன்னை விட்டு ஓடுறது என் சுபாவம், என் பின்னாடியே ஓடி வர்றது உன் சுபாவம். அதனால பிரபு இடர் உற்றனன் எம்பெருமான் பயமா இருக்குப்பா. கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் திருவேங்கடவா. கோல்தேன் கும்புத்தேன் சொல்லுவோம் இல்லையா, தேன்லையும் பலவிதமா உண்டு, நிறைய வெரைட்டி உண்டு. கல்தேன், கொம்புத்தேன், புத்துத்தேன், மலைத்தேன், நிறைய வெரைட்டி உண்டு. கோல்தேன்னா ரொம்ப உச்சாணி கலையில கொம்புத்தேனுக்கு முடவன் ஆசைப்பட்டா போலே அப்படின்னு. கல்தேன்லாம் ஒண்ணு உண்டு. அந்த தேனி வந்து கல்லுல தான் தேன் கூட கட்டும். காஞ்சிபுரம் வரதராஜன் கோவிலுக்கு நினைச்சோம்னா அவ்வளோ பெரிய வாசனை, அதுல மேல எப்பொழுதுமே தேன் கூடு இருக்கும். எப்பொழுதுமேனா எப்பொழுதுமே தேன் கூடு இருக்கும். அது கீழே விழவே விழாது. இது வரைக்கும் யாருமே விழுந்து பார்த்துக்கலான்னு தெரியல. அந்த இடத்துல அப்படியே பர்மனண்டா அப்படியே இருக்கு. சாதாரண ஒரு சிட்டியில தேன் கூடு விழுந்து அது பாட்டுக்கு தேன் கூடு கட்டிகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அத்தனை வசனம் எப்படிதான் அந்த கல்லுல அது கட்டிருக்குன்றதான் தெரியல. அத்தியாச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி ஜோதிஷ்குடி ஆனமல அடிவாரத்துல ஆச்சரியமா பிள்ளை லோகாச்சாரியோட சமாதி இருக்கு. அங்க பார்த்தோம்னா மரத்துல தேன் கூடு உண்டு. அது யாராவது அந்த குளத்தை ஏடா ஓடம் பண்ணா அது தேனிக்கெல்லாம் வேகமா வந்து கொட்டுமா. அதனால அந்த குளத்தை கூட யாரும் இறங்க மாட்டான். அந்த குளத்துல வந்து அவ்வளவு புனிதமா வச்சிருக்கா. அந்த குளத்தினுடைய ஜலத்தை குடிச்சோம்னா சூரியாசிஸ்லாம் கூட சரியாயிடும். இன்னி வரைக்கும் ப்ரூவ் ஆயிருக்கு விஷயம். ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் அது, குக்கிராமம் அவ்வளவுதான். அந்த கிராமத்துல நாங்க வந்து ஒரு இடத்துல செருப்பு போன் போனதுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. முதல்ல செருப்பு போன் போனதுக்கு என்னுடைய நெருஞ்சி முள்ளா இருக்கேன் செருப்பு போன் போனா இல்ல முள்ளா இருக்குண்ணா கோவிலுக்கு வந்து அதெல்லாம பாப்பாங்க அப்படின்னு ஒரு பாமரன். சாதாரண ஒரு மாட்டுக்கார பயமா இருக்கான். என்ன சாமி செருப்பெல்லாம் போட்டுட்டு போறீங்க? இல்லப்பா முள்ளா இருக்கு அப்படின்னா கோவிலுக்கு வந்து அதெல்லாம பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு அவ்வளவுதான். அடுத்த பாஷை அடுத்த வார்த்தை நம்ம கிட்ட கிடையாது அவனுக்கு பதில் சொல்ற சமாதானம் சொல்றது. புத்துத்தேன் சில தேனீக்கள்லாம் புத்துல கொண்டு தேன் கூட கட்டும். நான் கூர்க்ல பார்த்துருக்கேன். அது அங்கதான் போய் புத்து மண் புத்துக்குள்ள போய் தேன் கூடு கட்டுறது. இன்னொரு விதமான தேனீலாம் உண்டு, காட்டு தேன் சொல்லுவா. அந்த தேன் அந்த தேனி என்ன பண்ணுமா, ஒரே பூலேருந்து மட்டும்தான் தேன் எடுக்குமா. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதுல ஒரு பிளேவர் வரத்துக்கு இந்த சாம்பிராணி மரத்தோட பிசுனை கொண்டு வந்து வைக்குமா. என்னெல்லாம் டெக்னாலஜி இருக்கு பாருங்க, மனுஷனால பண்ணவே முடியாது. எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, ஆனா இன்னி வரைக்கும் தேன் பண்ற ப்ராசஸ் மனுஷனுக்கு வரல. தேனை திருடுற ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும், தேனை திருடுறதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சு கொடுத்து. அப்ப கூட ஒரு இடத்த ஃபேஸ்புக்ல எங்கேயோ படிச்சேன், அழகா ஒரு பறவை கேட்கறதாம் தேனிக்கிட்ட, இப்படி கஷ்டப்பட்டு நீ சேகரிச்ச தேனெல்லாம் அந்த மனுஷன் திருடிட்டு போறானே உனக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு. அப்ப உடனே தேனி சிரிச்சுட்டே சொல்லித்தான், அவன் தேனை வேணா திருடலாம், தேன் எடுக்கிற அந்த டெக்னாலஜி கிட்ட திருட முடியாது அப்படின்னு. அந்த அந்த ரகசியம் எனக்கு தான் சுவாமி கொடுத்திருக்கா. துளி துளியா சேர்த்து 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 எவ்வளவு தேன் துளியா சேர்க்கிறது. அந்த மாதிரி விதவிதமான தேன் ஒழுகும்படியான திருவேங்கடமலை, கொம்புத்தேன், கோல்தேன், புத்துத்தேன், மலைத்தேன், எல்லா தேனும் அப்படியே அந்த தேன் அது ரொப்பி 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 தேன் அடையில தானாவே தேன் கீழே சொட்டதான். கோல்தேன் பாய்ந்து ஒழுகும், அப்படி அருவி பாயற மாதிரி தேன் பாயறதான். அந்த அளவுக்கு இயற்கையா இருக்கா. அத்தனை தூரம் வண்டுகள்லாம் சந்தோஷமா தேனிகள்லாம் நிம்மதியா இருக்கும்படியான ஒரு ஸ்தலம். கோல் தேன் பாய்ந்து ஒழுகும், அப்படி தேன் அப்படி ஒழுகின தேன் ஒழுகின அப்படின்னு சித்திக்கும் இல்லையா. அந்த மாதிரி அடியே எனக்கு உன் கருணை தேன் ஒழுகும்படியா பண்ணுப்பா, அப்படி சித்திக்கணும்பா. கோல் தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ்ந்துடவா. குளிர்மையான குளிர் அப்படியே குளிர்ச்சியா இருக்கா சோலைகள்லாம். குளிர் சோலை சூழ் வெங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன். வேற வழியெல்லாம் இல்லப்பா, வந்து அடைந்தேன் வந்துட்டேன்பா. அடியேனை ஆட்கொண்டு அருளே, நான் ஆட்கொண்டு அருள் கொடுத்துரு. பண்ண தவிர வேற யார் அருள் பண்ண முடியும்? நோற்றேன் பல்பிறவி நுண்மை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான். கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வெங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளை. தேன் மாதிரி நீ வந்து எனக்கு தித்திக்கிற மாதிரி பண்ணிடுப்பா. பல ஜென்மா போயிடுத்து வெங்கடவா, நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டாம், எனக்கே தெரிஞ்சு கொடுத்து உனக்கு தெரியாதா? எத்தனை சொன்னா எனக்கு போச்சுன்னு என் புத்திக்கு என் பாழா போன புத்திக்கே உரைச்சு விடுது. அடடா நிறைய மிஸ் பண்ணிட்டேன், இனிமேலும் மிஸ் பண்ணிடப்படாது. ஆத்மா பர்மனன்ட், அது அழிய போறது இல்லை. அதனால ஜாலியா பல கோடி ஜனமா சுத்தலாமோ, என்ன கஷ்டம் இருக்கு. ஆனா ஆழ்வார் சொல்றார், ஆத்மா நஷ்டப்படல, ஆனா காலங்கள் நஷ்டப்பட்டு இருக்கே. ஆனந்தத்தை விட்டுட்டு துன்பத்தை ஆனந்தம் நினைச்சு எத்தனை நாள் தான் நானும் மயங்கி 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 ஓடிட்டு இருப்பேன். அத்விதமான ஆனந்த சாகரத்துல நீந்தறது தானே பரமசுக்கம். அதனால ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே ஆட்கொண்டிருப்பா. திரிவேங்கடமுடையானே கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தா பிரவர்த்தது உத்திஷ்ட நவசார்தூல கர்த்தவியம் தெய்வமாங்கிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கமலா காந்தா அப்படின்றோம் இல்லையா. எழுதுகோப்பா, எனக்கு கிருப பண்ணுப்பா அப்படின்னு பெருமாள் முன்னாடி கைகூப்பி நிற்கிறார் திருமங்கை மன்னன். உடனே அடுத்த பாசுரம் சொல்றார், பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. அற்றேன் பற்றேன் உற்றேன் ரொம்ப ரலிமிகாத்தான் இருக்கு. ஆனா நமக்கு ஞாபகம் இருக்கணுமே, பற்றேல் ஒன்றுமில்லை, எந்த ஒரு பற்றுமே இல்லப்பா, ஆதாரமே இல்லாம போயிடுச்சு எனக்கு. ஏன்னா பல கோடி ஜென்மா அப்படி அனர்த்தமா போயிட்டேன். பாவ புண்ணியம் இது என்னமே சொல்ல தெரியல, எந்த ஆதாரமும் இல்லை. நீதான் ஆதாரம், ஆனா உன்னைய விட்டு ஒதுங்கி போயிட்டேன். உன்னை விட்டு தூரத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரம் நீனா அட்லீஸ்ட் அந்த ஆதாரத்தோட இருக்கலாமே. அந்த ஆதாரத்தையும் விட்டு விட்டு திருச்சங்கு மாதிரி சுத்தின்னு இருக்கேன். எந்த பக்கம் போக போறேன்னே தெரியல, எந்த திக்கில நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில மனசினுடைய ஒவ்வொரு விதமான எமோஷனுக்கு தகுந்த மாதிரி ஓடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அடரா அப்படி பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு உளர்றேன். கடைசியில பார்த்தா ஒரு ஆதாரம் ஒரு பேஸ் கிடையாது. பற்றேல் ஒன்றுமிலேன் ஒரு பற்று கூட இல்லையேப்பா, பாவமே செய்து பாவியான். ரொம்ப அழகான வார்த்தை, பாவமே செய்தேன்னு சொன்னா பாவமே செய்து பாவியானேன் இப்படி சொல்லணுமா, அதுக்கு பெரிய வாசனம் ரொம்ப அழகா அஜ்ஞானம் என்றார். பாவமே செய்து புண்ணியம் அண்ணவா புண்ணியம் அடைஞ்சவா உண்டா, புண்ணியமே செஞ்சு பாவம் அடைஞ்சவாளும் உண்டா, குழப்பமா இருக்கு இல்லையா. பாவமே செஞ்சு புண்ணியம் அடைஞ்சவா உண்டு, புண்ணியமே செஞ்சு பாவியானவா உண்டு. முதல்ல புண்ணியமே செஞ்சு பாவியானவாளை பார்ப்போம். தசரத சக்கரவர்த்தியா கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தனம்னு சொல்லி புண்ணியமான ராமனை இழந்துட்டாரோன்னு சரியா. சத்தியம் புண்ணியம், ஆனா புண்ணியஸ்வரூபனான ராமனை இழந்ததுனால பாவி ஆயிட்டான். புண்ணியமே செஞ்சு பாவியான ஒருத்தர் அவர். என்ன எப்படிதான் ஆலோசனை பண்றா பாருங்க. இன்னொருத்தர் இருக்கான, கேட்பார் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும் சிசுபாலன். சுவாமிய வாயில வந்தபடி எல்லாம் திட்டிருக்கான், நிறைய பாவம் பண்ணி சுவாமிய திட்ட பாவத்தையும் பண்ணி மோட்சம் அடைஞ்சிட்டான். பாவமே பண்ணி புண்ணியம் அடைஞ்சவன் ஒருத்தன், புண்ணியமே பண்ணி பாவம் அடைஞ்சவன் ஒருத்தன். ஆழ்வார் சொல்ற ரெண்டு கேட்டகரியும் நான் இல்லை, மறந்து போய் பாவத்தினாலே புண்ணியம் அடைஞ்சவா உண்டு. நிறைய கதைகள் எல்லாம் படிச்சோம்னா ராத்திரி எல்லாம் மரத்து மேல உட்காந்து வில்வேலையை கிள்ளி கிள்ளி போட்டுட்டு இருந்தா, கீழே சிவலிங்கம் இருந்தது அதனாலே சத்கதி அடைஞ்சான். ஆனா அவன் வேடுவன் பாவி, நிறைய பாவங்கள் பண்ணிருக்கான் அப்படிலாம் உண்டு. பாவி ராத்திரி புளிக்கு பயந்து மரத்து மேல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம வில்வேலையா பிச்சு 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 போட, அது சிவராத்திரியா இருக்கு, அது சிவலிங்கத்து தலைமையில விழ அடுத்த நாள் காத்தா அவனுக்கு சத்கதி கிடைச்சுடுதுன்னு இருக்கு. இந்த மாதிரி பாபத்தினாலே புண்ணியம், புண்ணியத்தினாலே பாபம் அப்படின்னு நிறைய காண கிடைக்கிறது. கையே எல்லாரும் வாயில வந்தபடி எல்லாம் திட்டினா, ஆனா ராம கைங்கரியத்துக்கு அவள் ஒத்தாசம் பண்ணனாலே புண்ணியசாலி ஆயிட்டா. உலகத்தை பொறுத்தவரைக்கும் அவள் பாபி, ராமனை பொறுத்த வரைக்கும் அவள் புண்ணியசாலி. ஊருக்கு பொல்லான் எனக்கு நல்லான்னு சுவாமி நல்லா சக்கரவர்த்தி பார்த்து சொன்ன மாதிரி அத்தனை ஆச்சரியமா, பாவமே செய்து பாவியானேன், பாவத்தினாலே பாவத்தை மட்டுமே சம்பாதிச்சிருக்கேன்பா, பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றியே. வேற ஒன்னும் தெரியலப்பா, வேற எதுவும் புரியலப்பா. எது காரணம் கொண்டு எதை சரி பண்றதுன்னு தெரியல. மற்றேல் ஒன்றியேன் மாயனே எங்கள் மாதவனே. அப்பா மாயவனே எங்கள் மாதவனே. மாதவன் அப்படின்னா லக்ஷ்மிபதியின் அர்த்தம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு அலர்மேல் மங்கிய உத்தேசிச்சென்று நம்மாழ்வார் மலையப்ப சுவாமி திருவடிகள்ல சரணாகதி பண்றார். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், மாயனே எங்கள் மாதவனே, பாவமே செய்து பாவியானேன் பானான் மாயனே எங்கள் மாதவனே, கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா. கல்லிலேந்தெல்லாம் கூட தேன் ஒழுகிறதா, எந்த பக்கத்திலேருந்து தேன் ஒழுகும் இல்லை, ஒன்று கோல் தேன் ஒழுகுன்றார். இப்ப கல் தேன் ஒழுகும் கமல சுனை வேங்கடவா, நிறைய கமலங்கள்லாம் பூத்திருக்கும்படியான விதவிதமான சுனைகள்லாம் இருக்கும்படியான திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய வேங்கடவா, கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்தடைந்தேன் உன்னத்துக்கும் லாயக்கில்லாதவன் வந்து அடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருள். எந்த விதமான விஷயத்துக்கும் தகுதி இல்லாத ஒருவன் என்ன நீ ஆட்கொண்டு அருள் செய். என்ன அழகா பிரார்த்தனை பார்த்தல, நான் அன்ஃபிட்டு, எனக்கு கிருபை பண்ற ஃபிட் உனக்கு இருக்கு, நீ காப்பாற்று, அவ்வளவுதான். நான் உன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எல்லா விதத்திலையும் வீணா போனவன், நீ எல்லா விதத்திலேயும் சர்வசக்தன், எல்லா விதத்திலேயும் சர்வஜன், எல்லா விதத்திலேயும் மகா உத்தமன், எல்லா விதத்திலேயும் அற்புதமானவன். அதனால ஹே பிரபோ ஆச்சரியமா, அவரா அழக வலிச்சு கொடுக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு தேஜஸ் வந்து நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல, ஸ்பெஷல்லா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தேஜஸ் வந்திருக்கு. சூரியனே சந்தோஷமா கேட்கிறார், ஏன் கெடுக்கிற ஒரு பாடு நன்மையா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பா நான் சொல்றேன், சன் பாத் எடுத்துக்க நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல. பகவான் அவ்வளவு சக்தியா இருக்கான் ஆழ்வார், தன்னுடைய ஆற்றாமை எல்லாத்தையும் சொல்லி இப்படிப்பட்டவன் வந்திருக்கேன் கிருபை பண்ணத்தான், அதுதான் அழகு. இவ்வளவு மோசமா இருக்கிற ஒருத்தன் உன் திருவடிக்கு வந்திருக்கேன், அப்ப என்னுடைய பலத்தினாலே நான் என்னை திருத்திக்க முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னுடைய பக்தியினாலே, என்னுடைய புத்தியினாலே, என்னுடைய பிராரப்தத்தினாலே, என்னுடைய புண்ணியத்தினாலே சத்தியமா நான் உன்னை அடைய முடியாது. இது உனக்கு நன்னா தெரியும், எனக்கு இப்ப புரிஞ்சு கொடுத்து, உனக்கு என்னைக்கோ தெரியும், ஆனா எனக்கு இப்பதான் என் புத்தியில உரைச்சிருக்கப்பா, அடியேனை ஆட்கொண்டு அவள், இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஸ்திதி. முதல் பாசுரத்திலே ஒரு தடவை வாசிச்சிருவோம், அழகா முதல் பாசுரம் சொல்றார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினார், வேயே கும்பல் சூழ் விரையார் திருவேங்கடவா, நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. தாய் தந்தை தாரம் கிளை மக்கள்னு ஆபாச பந்துக்கள்னு பெரியவா சொல்றார், ஆபாச பந்துக்கள், ஆபாசத்தினாலே வந்த பந்துத்துவம் தானே, என்ன வார்த்தை பாருங்க, ஆபாச பந்துக்கள், ஆபாசம் இல்லையா, இந்த ஆபாச பந்துக்களை நினைச்சிட்டு நித்திய பந்துவான ஒண்ணு விட்டு போயிடா, ஆபாச பந்துக்கள் இதெல்லாம் எங்க கொண்டு விடுறது, யமபாசத்துல கொண்டு விடுறது, எல்லாம் பயங்கரமான கூட்டம். அதனால ஆபாச பந்துக்களோட இருக்கன்னா நோயே பற்று இவாளோட சேர்ந்து சேர்ந்து இவாளோட ஆபாசம் தானே நமக்கு வரது. இப்ப நிறைய வியாதிகள் எல்லாம் சொல்ற ஜெனட்டிக் ப்ராப்ளம், நன்னா கவனிச்சு பாருங்க, இவாளால நல்லது வரதோ இல்ல, கெடுதல் நிறைய வந்திருக்கு நமக்கு, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுது. இது ஏதோ ஒரு நல்லது என்னன்னா இந்த கோத்திரம்னு சொல்றோம் பாருங்க, இது ஒண்ணுதான் நல்லதா இருக்கு, மற்றதெல்லாம் ஆபாசம் ஆபாசம் ஆபாசம், அப்பாவை போலயே கோபம், அம்மாவை போலே அழுமூஞ்சி, நிறைய சொல்றோம் இல்லையா, அப்படியே பாரு உரிச்சு வச்சிருக்குன்ற அது ஆபாச பந்து. இதுல வேற நமக்கு பெருமை அப்படியே இருக்கான், தாத்தா மாதிரியே இருக்கான், பாட்டி மாதிரியே இருக்கான், ஐயோ பதறது பதறது, பகவானிடத்துல நான் பிரார்த்திக்கும் போது பகவானே மறந்து எந்த மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துடாதேன்னு தான் பிரார்த்திச்சேன். எங்களுடைய ஒரு சாயனம் அதுக்கு வேண்டாம், இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளமே வேண்டாம், அது உன்னுடைய ஜீன்ல இருக்கட்டும் தான் பிரார்த்திச்சேன். அது மாதிரி பயமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லிக்கிற மாதிரி எதாவது நல்லது இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். சொல்லிக்கிற மாதிரி கெடுதல் கோடி இருக்கு. லிஸ்ட் போர்டு எடுக்கலாம் நல்லது அப்படின்னு தேடினோம்னா ஒண்ணும் இல்லையே. அதனால ஆழ்வா சொல்ற, நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினார். ஆபாச பந்துக்களோட இருந்தும் உன்னை காண்கிற ஒரு ஆசை வந்துடுத்தேன், உன்னை காண்பதோர் ஆசையினால் நாயே வந்தடைந்தேன். நாய்தான் நீயே என் மேல விழுந்து என்ன குளிப்பாட்டி உன் பக்கத்துல வச்சுக்கோ. நான் திருநாய் சொறிநாய் அவ்வளவுதான், நான் இப்படிதான் அலைவேன். எங்க கிடைக்கிறது ஏது கிடைக்கிறதோ என்ன கிடைச்சாலும் ஷாப்பிங் அலைவேன். நான் நல்ல நாயா மாறணும்னா என்னால முடியாது, நீயா மாத்தினா உண்டு. அடியேனை ஆட்கொண்டு அருளே, நல்கிறாள் என்னை ஆட்கொண்டு அருளே. மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். தேனே பூங்கொள் சூழ் திருவேங்கட மாமலை என் ஆணாய் வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டு அருளே, ஆட்கொண்டு அருளை மட்டும் விடவே இல்லவர். ஆட்கொண்டு அருளே, ஆட்கொண்டு அருளே, ஆட்கொண்டு அருளே. ஸ்ரீ விஷயத்துல மயங்கி மயங்கி ஓடினவன் நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். யாரு கூட்டு கூட வச்சுக்கல, நானு ஒத்தாளா நின்று எல்லா பாபத்தையும் பண்ணி எல்லா நரகத்துக்கும் போகிறதுக்கான எல்லா அதிகாரத்தையும் சம்பாதிச்சிருக்கேன். நானே நான் ஒருத்தன் சொல்ற, நான் யார் தெரியுமா, அந்த மாதிரி ஆழ்வர் சொல்ற, நான் யார் தெரியுமா, சகலவிதமான பாவங்களுக்கும் இருப்பிடமான ஒரு வஸ்து நான். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். அவ்வளவு மோசமானவன் மயக்கில் பட்டு, அவளுக்கு இது பிடிக்கும் இவளுக்கு அது பிடிக்கும், அவளை இப்படி சந்தோஷமா வச்சுக்கணும். கல்யாணம் ஆயிடுது அப்படின்னா அந்த மனைவியையோ கணவனையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு எத்தனை பிரயத்தனம் படுறோம், கடைசி வரைக்கும் அதான் பண்றோம் வச்சுக்கோங்க. ஏதோ ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அதோட 90 நாளும் முடிஞ்ச கதையா இல்லை. அந்த 60 நாள் 30 நாள்லயா ஏதோ கொடுத்து வச்சு பொறவாள் போனா அவன் ஒத்துக்கிறா, சரி ஆசையா வாங்கி கொடுத்துருக்க பொண்ணு சொல்ல வேண்டாம் அப்படின்னு. காலம் போக 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 இவ்வளவு வருஷம் ஆச்சு, இது கூட தெரியல எனக்கு இந்த கலர் பிடிக்காதுன்னு புத்தியை உரைக்காதே உமக்கு பிராமணா அப்படின்னு. ஏதோ முதல் 3 மாசமா கொஞ்சம் மரியாதை இருந்தது, ஏதோ வாங்கி கொடுத்த ஆசையோட வாங்கியா வச்சிருந்தா. கடைசியில என்ன ஆயிடுதுன்னா இப்படியே மயக்கில் பட்டு, ரொம்ப அழகான வார்த்தை, அந்த மயக்கத்துல பட்டு அவ சிரிக்கிறத பார்த்து கண்கள் அவாவும் ஒரு சந்தோஷமா. ஆனா ஆழ்வார் சொல்றார், எல்லாம் பிரியவாசான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார், இவன் முகத்துல இருக்கிற சந்தோஷமும் அகத்துல இருக்கிற எண்ணமும் வேறன்னு. முகத்துல பாக்குற சந்தோஷம் வேற, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றதுனா சமயத்துல பொய்யா தான் போயிடுறது நமக்கு. இந்த காலத்துல அகத்துல இருக்க அழகு முகத்துல தெரிஞ்சதுன்னா எவ்வளவு கஷ்டம் நமக்கே தெரியும். பல பேரை பாக்கிறோம், சிரிக்கிறோம், பேசுறோம், ஆத்மார்த்தமா அப்படின்னா இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆத்துல ஏதோ பிரச்சனை சண்டை நடந்துட்டு இருக்கு, அது உடல காய்காரன் வரான், அம்மா காய் அப்படின்றான், உடனே காய்கறி வாங்க வரும். அவன் ஏதோ சொல்றான், உடனே ஒரு ஒரு யந்திரமா ஒரு சிரிப்பு, அப்புறம் நாளைக்கு வந்துருப்பா, ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக என்ன ரெண்டு நாளா வரல. அப்ப மனசுக்குள்ள ஓடுற விஷயம் வேற, வெளியில காற்ற முகம் வேறு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இவ்வளவு வருஷத்துல என்னடா நன்னா கத்துட்டு இருக்கோம்னா, நன்னா நடிக்க கத்துட்டு இருக்கோம், ஆஸ்கர் அவார்டு வாங்குற அளவுக்கு நன்னா நடிக்க கத்துட்டு இருக்கோம் லோகத்துல. அதனால ஆழ்வார் சொல்றார், மானே கண்மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். தேனே பூம்பொழில் திருவேங்கட மாமலை என் ஆனாய், ஆனாய்னு ஆணை வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டு அருளே. அப்பா தாய் தந்தை நோய்பட்டு ஒழிஞ்சேன், நாயா வந்திருக்கேன் ஆட்கொண்டு அருள். ஸ்ரீ சம்போகத்துக்காக அவளை சுத்தி பண்றதுக்காக பலவிதமான பாபங்கள் பண்ணி எல்லா விதமான நரகலோகங்களையும் சம்பாதிச்சு வந்திருக்கேன் ஆட்கொண்டு. பந்தபாகத்துல மாட்டின்றவன் வந்திருக்கேன் ஆட்கொண்டு. காம விகாரத்துல மாட்டின்று நரக போகிறதுக்கான எல்லா பாபமும் பண்ணவன் வந்திருக்கேன் ஆட்கொண்டு. கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகம் அதில் குளிர் மாமலை வெங்கடவா, அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளை. விவேகம் இல்லாம பல உயிர்களை கொண்டு போட்டவன் வந்திருக்கேன், ரத்தம் தோஞ்ச கையோட வந்திருக்கேன். கஷ்டப்படுறவாளுக்கு இனிமையா ஒரு வார்த்தை கூட சொல்லாதவன் வந்திருக்கேன். இதெல்லாம் பண்ணிருக்கேன், அவ்வளவு லிஸ்ட் போட்டு பண்ணிருக்கேன். இவ்வளவு கொலகார பாவி நான் வந்திருக்கேன். சரியா 14 அடியேன் கொலகார பாவி வந்திருக்கேன்னு சொல்ல வருமா? ஆழ்வா சொல்ல கொலகார பாவி வந்திருக்கேன் தான். கொன்றேன் பல்லுயிரை குறிக்கோள் ஒன்றிலாமை. இதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ் நம்மளோட. நம்ம சீதி நம்ம நினைச்சுங்க, பக்தி பூர்வமான ஆழ்வா சொல்றாரு, இல்லப்பானா கொலகார பாவி கல்லெஞ்சுக்காரன், யாராவது ஏதான ஒத்தாசை இல்லாட்டி பசிக்கிறதுன்னு கேட்டா அவளுக்கு அன்னம் கொடுத்தேனே, இது எப்போ போன்னு திரட்டி அடிச்சிருக்கேன்பா. நான் கொலகார பாவி வந்திருக்கேன், நான் கல்லெஞ்சுக்கார வந்திருக்கேன். அடியேனை ஆட்கொண்டு அருளே. குளந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்து ஒழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன், நிறந்தோய் நீழ்முகில் சே நெறியா திருவேங்கடவா, அளந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. நிறைய நிறைய குளத்துல பிறந்து இறந்து இழச்சு போன ஒருத்தன் வந்திருக்கேன்பா, நம்மையே இல்லாதவன் வந்திருக்கேன்பா, நல்லதோர் அறம் செய்யாதவன் வந்திருக்கேன்பா, அடியேனை ஆட்கொண்டு அருளே. எல்லா விதத்திலையும் தண்டமா இருக்கிற ஒருத்தன் வந்திருக்கேன்பா. எப்பாவும் பலவும் இவையே செய்து இழைத்தொழிந்தேன் துப்பா, நின் அடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றேன் செப்பா, தின்வரை சூழ் திருவேங்கட மாமலை, என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. எப்பாவும் பலவும் பண்ணிட்டேன்பா, இதையே பண்ணி 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 களைச்சு போனேன்பா, அப்படி களைச்சு போன நான் துப்பா, பரமசக்தியுடைய உன்னை பத்தி கொண்டாடுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு பாவியா இருக்கு. பிறந்த உடனே பாகவதம் நம்ம வாசிக்கலையே, பிறந்த உடனே ராமாயண ருச்சி ஒன்றும் வரலையே, துருவன மாதிரி பிரகல்லாதன் மாதிரி 5 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாயின் சொல்லலையேப்பா. 5 வைராக்கியத்தோட ஸ்தம்பேன திருஷ்யத்தேன் பிரகல்லா சொன்ன அந்த மாதிரி சொல்லலையேப்பா. 5 துருவன் 5 ஹிருதயத்துல உன்னை பார்த்தா அந்த மாதிரி பண்ணலையே இருப்பார். 5 நாரதர் அம்மாவை இழந்தவன காட்டுக்கு போய் உட்கார்ந்து அந்த சத்குருமார்கள் சொன்ன மந்திரத்தை ஜெபிச்சா அந்த மாதிரி பண்ணலையேப்பா. அது பண்றதுக்கு கூட திராணி இல்லாதவனா இருக்கேன்பா. உன் நாமத்தை கூட ஆசையா அபாரான்னு சொல்லக்கூட சக்தி இல்லாதவனா இருக்கான். நீயோ பரமசக்தி உடையவனா இருக்க, அப்பா உன் அப்பாவா பாவிச்சுண்டு, என்னுடைய எல்லாத்துக்கும் உபகாரம் பண்ணக்கூடியவனா பாவிச்சுண்டு, இப்பதான் எனக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் தெரிஞ்சுண்டு, என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அவள் எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுப்பா, பிளீஸ் ஹெல்ப் மீ, என்னை காப்பாத்து அப்படின்னு கத்தராஸ். மன்னாய் நீர் எரி கால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம், புன்னாராக்கை தன்னுள் புலம்பி தளர்ந்து எய்த்து ஒழிந்தேன், மின்னார் நீழ்சிகர விரையார் திருவேங்கடவா, அண்ணா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளேன். வா, பஞ்சபூத சரீரத்துல மாட்டின்று புலம்பி தளர்ந்து போயாச்சு. இந்த சரீரத்துல மாட்டின்று நாம் படுற பாடு எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. சரீரத்தோட பரம பிரயோஜனம் பகவத் அனுபவம் இப்படியெல்லாம் சொல்றோம். ஆனா அது மட்டுமா பிரயோஜனமா வச்சுருக்கோம்? இத்தனை நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், இத்தனை நேரத்துக்கு இதை குளிப்பாட்டணும். என்ன ஆச்சரியம்னா அந்த நேரத்துக்கு இதை குளிப்பாட்டலன்னா ஒரு மாதிரி பண்றது, அந்த நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா புத்தி வேலை செய்ய மாட்டேங்கிறது, அந்த நேரத்துக்கு அது கேட்கிற தூக்கத்தை கொடுக்கலே அப்படின்னா அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறது ஆச்சரியமா இருக்கு. மனசு இது பக்கத்துல ஓடுறதா, மனசு சொல்றபடி இது கேட்கறதா, ஆனா ஒண்ணு தெரியறது நம்ம சொல்றபடி எதுவும் கேட்கல. மனசு அது இஷ்டத்துக்கு ஓடுறது, புத்தி ஒரு இஷ்டத்துக்கு ஓடுறது, உடம்பு இன்னொரு இஷ்டத்துக்கு ஓடுறது, இந்திரியம் இன்னொரு இஷ்டத்துக்கு ஓடுறது. இது ஒவ்வொன்றையா அந்த 4 நாயையும் பிடிச்சு அது இழுக்க இது இழுக்க ஒவ்வொரு நாய் பின்னாடியா ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கும். அவ்வளவுதானே உரிய ஜல்லிக்கட்டு காலையை அடக்கிறது பாயிரா பாருங்க, அந்த மாதிரி பாஞ்சி பாஞ்சி குத்தி குத்தி உடம்பெல்லாம் ரணமாகற மாதிரி மனசடக்க ஒரு முயற்சி தோத்து போறோம், உடம்படக்க ஒரு முயற்சி தோத்து போறோம், இந்திரியங்கள் அடக்க ஒரு முயற்சி தோத்து போறோம், புத்தி அடக்க ஒரு முயற்சி தோத்து போறோம். கடைசியில எதுவும் நம்ம சொல் பேச்சு எல்லாத்தையும் தீனி போட்டு வளர்த்து நம்ம உடம்புக்கு சின்ன வயசுல இருந்து பாத்து பாஸ்ட் பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு கொடுத்து கொடுத்து வளர்த்த உடம்பு. மனசுக்கு என்னெல்லாம் வேணுமோ ரகசியமா யோசனை பண்ணி ரசிச்ச ஒரு மனசு, புத்தி அது சொல்றதெல்லாம் கேட்டு அடுத்தவா சொல்றத கேட்க மாட்டேன்னு சொல்லி அதை அப்படி வளர்த்த புத்தி. இந்திரியங்கள் உனக்கு இப்ப இது வேணுமா அதோ தரேன், மத்தவா சொன்னா கூட அப்புறமா பார்க்கலாம்னு. இந்த இந்திரியங்கள் சொன்னா அது அப்பொழுது சச்சனாச்சும் ஒத்த காலம் நிக்கிறது, கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறது. தாகம் எடுத்தது அப்படின்னா அப்புறமா தண்ணி சாப்பிடுக்கலாம்னு தோணல, தண்ணி குடிச்சாதான் உசுரே வர்றது. மலமூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னு அந்த சந்தர்ப்பம் வந்துடுத்துனா தள்ளினா தான் உடம்பு சந்தோஷப்படுறது, இல்லாட்டி உடம்பு படுத்துறது. இவாளுக்கெல்லாம் கை கட்டி வாய்ப்புத்தி சேவகம் பண்ணி சேவகம் பண்ணி புலம்பி தளர்ந்து, அவள் ரொம்ப அழகா சொல்ற, புலம்பி தளர்ந்து எய்த்து ஒழிந்தேன், அழைச்சு போயாச்சு, என்னால முடியல அப்படின்ட்டு ஆழ்வர். நம்ம சொல்ற இவாளால என்னால முடியல, ஆழ்வர் சொல்ற இதோட என்னால முடியலப்பா, இதோட வாழ்ந்து 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 நான் பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா. சிங்கமா இருந்தா பச்சை ரத்தம் பச்சை மாமிசம், ஓடின் இருக்க அழகா ஒரு மான் குட்டி அடிச்சு தின்ன தோணிச்சு. ஐயோ அது மான் குட்டி ஆச்சே அழகாக்குன்னு ரசிக்க தோணல, ஓப்பா சின்ன மான் குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃப்ளஷ் ரொம்ப ஜோரா இருக்குமே அடிச்சு தின்னிருக்கேன் நல்லா ஜம்முன்னு இருக்குமே அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு சரீரத்துல இருந்து அதற்குரியதான விஷயங்கள் அத்தை தின்று அங்கே கலந்திருக்கேன்பா. அதனால அண்ணா எனக்கு எல்லா விதத்திலையும் பந்துவான ஹே சுவாமி, வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், தெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன், கரிதேர் பூம்புள் சூழ் கனமாமலை வெங்கடவா, அடியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் பிரியாசனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டு. என்னன்னா இது தீமைன்னு தெரியாமலேயே பண்ணிட்டோம், தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமனாலும் தீமை தீமை தானே, அதுல மாற்றம் இல்லையே. ஒரு அஞ்சு வயசு குழந்தை இருக்கு, கத்தி எடுத்து அப்பாவை குத்தி எடுத்து, அப்பா கடத்தம் வர்றதா அப்படின்றார், அது ஜாலியா சிரிக்கிறது ஐயா அப்படின்றது, அப்பாவுக்கு வலிக்கிறது ரத்தம் உசுரே போயிடும், தெரியலையோ அந்த மாதிரி. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், சரி பெரியனாயின பின் அதுக்கெல்லாம் திருந்தலான்னா வாய்ப்பே இல்லை, சரி பண்ண பாவத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை, அடுத்த பாவம் பண்றது குடும்பம் குட்டி எல்லாம் வந்துடுது. முன்னாடி ஒத்தையா பண்ணிட்டு இருந்த பாவத்தை பத்து பேர் சேர்ந்து ஒத்தையா பண்ணும், அவன் பாவம் பண்ண போது தனியா தான், பாவம் பண்ண போறது தனியா, அதுல கூட்டணியே கிடையாது. முன்னாடி நமக்கே பண்ணிட்டு இருந்த பாவத்தை இப்ப பத்து பேருக்கு சேர்ந்து பண்ண போறோம், அவ்வளவுதான். ரத்னாகரன் கணக்காத்தான் எல்லாருக்கும் சேர்ந்து நான் பண்றேன் நான் பண்றேன், அவளை நான் தாங்குறேன் இவாளை நான் தாங்குறேன், கடைசியில யாரும் நம்மளை தாங்க போறது இல்லை, நம்ம நன்னா தாங்குற வரைக்கும் ஆகா நன்னா தாங்குறாளேன்னு தான். என்னைக்காவது தாங்கலைன்னா வர வர முன்ன மாதிரி நீ இல்லை, ஒன்னும் கவனிக்கிறது இல்லைன்னு தான். ஆக மொத்தத்துல சுமை தாங்கின்னு ஆக்கிட்டா நம்மளை கழுத மாதிரி பொதி சுமந்துன்னு அலையிறோம். இந்த கழுத சுமக்கிற பொதி அதுக்கு பிரயோஜனமே கிடையாது, நன்னா கவனிச்சு கழுத ஒரு பொதிய சுமந்துட்டு போறது, அதனால அதுக்கு ஏதான பிரயோஜனம் உண்டானா கிடையவே கிடையாது. ஏதோ உடனே எஜமானம் அதுக்காக உணவு கொடுக்கறான்னு நம்ம சொல்லுவோம், சும்மா விட்டாலும் அது பாட்டு காட்டுல எதையான மேய்ஞ்சி நலையுமோன்னு, இது சுமந்துட்டா இதை சாப்பிடணும் அவசியம் உண்டா, யோசனை பண்ணி பாருங்க. இதை சும்மா விட்டா அது பாட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழும், நம்மளே கஷ்டப்பட்டு புதிய சுமந்துண்டு இதுக்கான பிரயோஜனத்தை அதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கடைசியில சாதாரணமாவே கிடைக்க வேண்டிய பிரயோஜனத்துக்கு நாமளே சுமந்துண்டு இதனாலே இது கிடைச்சதுன்னு நினைக்கிறோம், ஒன்னும் கிடையாது. இதை சுமந்துண்டு இவாளுக்கு இதை பண்ணேன்னு ஒரு திருப்தி, அவள் முகத்தை ஒரு சின்ன ஒரு திருப்தி ஒரு ஒரு சிரிப்பு, அதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்படணுமா? இதுங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பத்மநாபன் சிரிச்சுட்டே இருக்க, அவர் சிரிக்க வைக்கவே வேண்டாம். பிரசன்னமா பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே, இதுக்கெல்லாம் சர்வ விக்னத்துக்கெல்லாம் ஆரம்பமே இதுகள் தான். இதுங்களை சிரிக்க வைக்கிறது பகு பிரயத்தனம் பண்ண கழுத மாதிரி கணக்கா. அதனால ஆழ்வார் சொல்றார், அண்ணா வந்தடைந்தேனுட்டா, பெரியனாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். இதுல நம்ம ஏதானும் சில சந்தர்ப்பங்கள்ல சில பிரிவாள அதெல்லாம் உணர்ந்து இந்த குடும்ப பாரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவா. உடனே நம்ம கேள்வி கேட்போம், இருந்தாலும் அவர் பண்ணது தப்பு, அது எப்படி குடும்ப பாரத்தை விட்டுட்டு போகலாம், அவரும் புதிப்பாடா இருக்கும், நமக்கு தான் ஆசை, நான் பட்டு கஷ்டப்பட்டு சம்பந்தம் இருக்கேன், அவர் எப்படி போகலாம், பொறுப்பே இல்லை, இதுக்கு பேர் என்ன பொறுப்பே இல்லை. ஆழ்வார் சொல்ல பொறுப்பா இதெல்லாம் விட்டுட்டு போகணும்னா பொறுப்பா சம்பந்தம் அலையாது. இதுதான் ஆச்சரியமே, சில மகாத்மாக்கள் சரித்திரங்கள்லாம் படிச்சதாலேயே சில பேர் சங்கரே ஒத்துக்க மாட்டான், இருந்தாலும் அம்மா விட்டுட்டு போயிருக்கப்படாது, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு லோகக்ஷேமார்த்தமாக. அத்தனையும் விட்டார், அத்தனையும் விட்டார். ஒருத்தன் வந்தான், ஒரு சாவு முன்னாடி நின்னான், சுவாமி எல்லாத்தையும் விட்டு நிம்மதியா இருக்கேன்னா. சுவாமி அதையும் விடுவிட்டார். அந்த ஞானி சொன்ன, அதையும் விடு, எல்லாத்தையும் விட்டேன்னு ஒரு பிடிச்சிருக்க பார், அதையும் விடு. நிம்மதியா இருக்கேன்னு ஒரு வச்சிருக்க பார், அதையும் விடு, அதான் நிம்மதியின்றார். எதெல்லாம் விட்டேன்னு ஒரு பிடிமானம் இருக்க அதை விடு, நிம்மதியோட இருக்கேன்னு ஒரு பிடிமானம் இருக்கு அதையும் விடு, எல்லாத்தையும் விடு. அப்படியே பார்த்தான், அப்படியே உட்காந்துட்டான், அவ்வளவுதான். அதனாலதான் ரமணர் சும்மா இருந்தார். இதுதான் ரமணர் பாடி உட்கார்ந்துருந்தார், எல்லாத்தையும் விட்டார், நான் ஒன்னும் பண்ணல. அது நிஜமாவே ஒரு அழகான ஒரு மனசு. ஆழ்வார் சொல்ல, அடியன் அந்த மாதிரி இல்லைப்பா, பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் அடியே வந்தடைந்தேன். நன்னா கவனிச்சு பாருங்க, கும்பகர்ணன்லாம் யாருக்காக சண்டை போட்டோம், அவனுக்காகவா? இந்திரஜித் சின்ன பையதானே, இந்திரஜித் இல்லாட்டி ராவணனுடைய அக்ஷகுமாரன்லாம் கவனிச்சு பாருங்க, அப்பாவுடைய காமத்துக்காக இத்தனை பேர் ஊரே நாசமா போச்சு. இவாள் பெரிய நாயினமின் பிறருக்கே உழைத்து ஏழையான, இதுல தப்பிச்சோம் விபீஷன் மட்டும். உன் காமத்துக்கு நான் ஏண்டா உழைக்கணும், நீ பண்ண பாவத்துக்கு நான் ஏண்டா கூட நிக்கணும்னு போனா பாருங்க. ஒரே ஒருத்தன் தான் அப்படி போனான், மற்றவாள் அவனுக்கு உழைச்சி ஏழையா போனான். கும்பகரன் மனைவி கேட்கிறா, மண்டோதரிய பார்த்து கேட்கிறா, உன்னுடைய வீட்டுக்காரனுடைய காமத்துக்காக என் வீட்டுக்காரன் பலிகடா ஆகணுமா அப்படின்னு கேட்கிறான். என் வீட்டுக்காரன் அவன் காமத்தினாலே வீணா போனான்னா அது நியாயம், உன் வீட்டுக்காரனுடைய முறை தவறிய காமத்துக்கு என் வீட்டுக்காரன் தம்பியா பிறந்த ஒரு காரணத்துக்காக பலிகடா ஆகணுமா அப்படின்னு கேட்கிறான். நியாயமான கேள்வி. பிறர்க்கே உழைத்து ஏழையானன் துரியோதனன் ஒருத்தனுக்காக, கவனிச்சு பாருங்க, நூறு பேர் துரியோதன் ஒருத்தன் ராஜபதவி அடையணும்ன்றதுக்காக, அவனுடைய பொறாமைக்காக அண்ணா தம்பி எல்லாரும் போனாலும் இல்லையா, பிறர்க்கே உழைத்து ஏழையான். பீஷ்மர் வரைக்கும் வந்துருத்தது, பீஷ்மர் வரைக்கும் கிருஷ்ணன் எதிர்க்கணிந்து சண்டை போடுறாம வந்துருத்தா இல்லையா? ஆனா பீஷ்மர் பக்தர்ன்றதுனாலே தப்பிச்சுட்டாரு வச்சுக்கோங்க, விதுரர் தப்பிச்சுட்டார். துரோணர் கதை என்ன ஆச்சு, அஸ்வத்தாமான்ற ஒரு வார்த்தையை கேட்டு உக்கார் அவர் தலையை, என்ன கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரே ஒருத்தனுக்காக உலகத்துல மிகப்பெரிய யுத்தம் எதுன்னா மகாபாரத யுத்தம் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் ஒண்ணுமே இல்லை. உலகத்தினுடைய எல்லா தேசத்து ராஜாக்களும் சண்டை போட வந்த ஒரே யுத்தம் மகாபாரத யுத்தம். கரெக்டா அந்தந்த காலத்துல இருந்த பேர், இந்த காலத்துக்கு பேரை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, உலகத்துல ஒரு சின்ன நாடு கூட விடாம அத்தனை தேசத்து ராஜாக்களும் பங்கு, கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பங்கெடுக்கின்ற ஒரே யுத்தம் மகாபாரத யுத்தம். பெரிய நாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானே அதையே காப்பாற்றுப்பான். நோற்றேன் பல்பிறவி உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான் கோல்தேன் பாய்ந்தொழுகும் குளிர் சோலை சூழ் வேங்கடவா ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. பல ஜென்மா வாழ்ந்துட்டேன், இன்னும் பல ஜென்மா வாழறதுக்கான வேலையை பண்ணி வச்சுட்டேன். இப்ப பண்ற ஒரு கர்மால பல கோடி ஜென்மா தீர்மானம் ஆயிடுச்சு. இப்ப பண்ற இப்ப ஒரு ஏதாவது கொசு அடிக்கணும் வச்சுக்கோங்களேன், அந்த கொசுக்கு ஒரு மனுஷ ஜென்மா உண்டு, நமக்கு ஒரு கொசு ஜென்மா உண்டு, அது நம்மளை திருப்பி அடிக்கும். இப்படிதான் இருக்கு ருட்டீன், மாத்தி மாத்தி இருக்கு. அது அதுக்கு அது எத்தனை உண்டோ இதுக்கப்புறம் இந்த தொடர்ச்சி ஒரு பத்து ஜென்மாவுக்கு போகும் அந்த மாதிரி. அதனால பல்பிறவி நோற்றேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றன். இந்த மாதிரி இன்னும் எத்தனை கோடி ஜென்மா சுத்த போறேன்னு தெரியலப்பா, பல கோடி ஜென்மா சுத்து முடிச்சுட்டேன், இன்னும் பல கோடி ஜென்மாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், எல்லாம் ஃபியூச்சர் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நல்ல ஃபியூச்சர் பிளான் இதுதான் நம்ம பண்ணிருக்கிறது. இன்னும் பல கோடி ஜென்மா பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்தே இறந்து அப்படின்றாரு இல்லையா, அந்த மாதிரியே பல கோடி ஜென்மா பண்ணி வச்சுட்டேன். பயமா இருக்கப்பா, இடர் உற்றனன் எம்பெருமான் ஆற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருள் என காப்பாத்துப்பா. பற்றேல் ஒன்றுமிலேன் பாவமே செய்து பாவியானேன் மற்றேல் ஒன்றறியேன் மாயனே எங்கள் மாதவனே கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வெங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. இதுவரைக்கும் திருவேங்கடமுடையானே சில பேரா மாதவனே என்ற அலர்மேல் மங்காவை பிடிச்சிருந்து காலில் விடறாரு, எங்கள் மாதவனேன்னு டாரம். உடனே பெருமாள் அழகா ஒரு காட்சி கொடுத்துட்டார், இவருக்கு திருப்தி ஆயிடுத்தா. உடனே பரம சந்தோஷம் ஆயிட்டார். இந்த பாவங்கள்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னார் இல்லையா, அப்ப மனசுல உடனே ஒரு கருணை வந்துடுதான், ஐயோ இந்த நம்மள மாதிரி பல பேர் உருப்படாமல் இருக்கானு லோகத்துல, என்ன மாதிரி சிதிலேயே லோகத்துல பல பேர் இருக்காளு, அவ சத்கதி அடையணுமே ஆசை வந்துடுதான். கடைசி பாசுரம் சொல்றார், கண்ணாய் ஏழு உலகுக்கு உயிராய எம் கார் மன்னனை விண்ணோர் தாம் பரவும் விழில் வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர்கோன் கலியன் பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. கண்ணாய் ஏழு உலகுக்கு உயிராய, ஏழு உலகத்துக்கும் கண்ணாகவும் உயிராகவும் இருக்கக்கூடிய என் கார் வண்ணன், ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் உயிரா இருக்கான், ஈரேழு பதினாலு லோகம் கண்ணா இருக்கான். கண்ணாய் ஏழு உலகுக்கு உயிராய என் கார் வண்ணனை விண்ணோர் தாம் பரவும் பொழில் வேங்கட வேதியனை, வானகர்களுடைய தேவர்கள் நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள்லாம் கொண்டாடும்படியான வேதஸ்வரூபனை வேங்கட வேதியனை தின்னார் மாடங்கள் சூழ் திருமங்கையர் கோன்கலியன், அரிய மாடங்கள்லாம் இருக்கும்படியான திருமங்கை ராஜ்யத்தை ஆளும்படியான கலியனாகிய நான் சொன்ன பன்னார் பாடல் பத்தும் பயில்வார்க்கு இல்லை பாவங்களே. இவ்வளவு பாவங்கள் லிஸ்ட் போட்டு சொன்னாரோ கேட்டோடனே பயம்தான் வரும், நமக்கு தகுதி இல்லை, நம்ம அன்ஃபிட்னு கன்ஃபார்ம் ஆயிடுது பத்து பாசுரங்கள்ல. ஆனா அந்த ஒன்பது பாசுரங்கள்ல சொன்ன அத்தனை பாவங்களும் இந்த ஒன்பது பாசுரங்கள் சேவிக்கிறதுனாலேயே போயிடுமா, இதுதான் கிருபை. அவர் இவ்வளோ பாவம் பண்ணிட்டு அடியேன் ஆட்கொண்டருளே அடியேனை ஆட்கொண்டருளே நாயேன் வந்தடைந்தேன்றாரோ, நமக்கு அந்த பாவம் இருக்கோ பாவசுத்தி இருக்கோ இல்லையோ, ஆனா பாடல் பத்தும் வல்லாருக்கு பயில்வாருக்கு இல்லை பாவங்களே. படிச்சாலே போதுமா பயில்வாருக்கு, அவ்வளவு வசதி. அப்ப நம்ம கவலை வேண்டாம், அந்த பாவங்கள்லாம் நமக்கு போயிடுச்சு. கொன்றேன் பல்லுயிரை எல்லாம் போயாச்சு, பரமசுத்தமா இருக்கோமா, அப்ப தானாகவே பகவத் அனுகிரகம் கிடைச்சிருந்தார், இல்லை பாவங்களே. ஆனால் நிம்மதியா இருக்கலாம், அடியேனை ஆட்கொண்டு அருளே அடியேனை ஆட்கொண்டு அருளேன்னு இந்த பத்தாவது பாசனம் மட்டும்தான் மங்கையர்க்கோன்னு சொன்னேன்னு வருது. ஒன்பது பாசனம் நம்மளே சுவாமி கிட்ட பேசுற மாதிரி தானே இருக்கு, என்ன கவனிச்சு பாருங்க, நம்மளே சுவாமி கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கு. அதனாலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாசமா போயிருக்கேன். இந்த திருவேங்கடம் மலையானிடத்திலே நாம பண்ண சரணாகதி பலித்தமாயிருக்கு. ஆழ்வார் ஆழ்வார் தாயாரை முன்னிட்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணார், நம்ம ஆழ்வார முன்னிட்டு பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணிட்டு, அதனாலேயே இல்லை பாவங்களே, இனி பாவங்கள் இல்லை. அதுல கீழே அடிவரவு அப்படின்னு போட்டுருக்கு, அடிவரவுன்னா அந்த முதல் வார்த்தைகள்லாம் சேர்த்து, தாய் மான் கொன்றேன் குலம் எப்பாவம் மண்ணாய் தெரியேன் மண் தெரியேன் நோற்றேன் பற்றேல் கண்ணாய் கண் கன்றது அடுத்த பாசனம் ஆரம்பம். அது அந்த பத்து பாசனை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான என்ன மெத்தட் பாருங்க, அதான் அடிவரவுன்னு பேரு. ஏதாவது ஒரு பாசனம் கேட்டா கடகட முதல்ல இந்த பத்து வார்த்தைகளை சொல்லி பார்த்துப்பா, இதுல எத்தனாவது திருமொழி எல்லாம் கிளீனா சொல்லுவா. இது ஒன்னாம் பத்துல ஒன்பதாவது திருமொழி, மொத்தம் ஆயிரம் பாசனம் எழுதியிருக்க திருமங்கி ஆழ்வார். அதுல இது ஒன்னுல ஒன்பதுன்னு போட்டிருக்கு இல்லையா, மேல பெரிய திருமொழியில ஒன்றாம் பத்துல ஒன்பதாவது திருமொழி, முதல்ல பத்து பத்து நூறு உண்டு, அதுல ஒன்பதாவது பத்து இது. தொண்ணூறாவது பாசனம் பெரிய திருமொழி ஆரம்பிச்சோம்னா தொண்ணூறாவது பாசனங்கள்ல இது வரும். இந்த மாதிரி ஆயிரம் பாசனங்கள் இவர் எழுதியிருக்க, அது மாதிரிதான் பெரிய இவர் நம்ம திருவாயுமிழ் ஆயிரம் பாசனங்கள் அவ்வளவு அழகு. அப்ப பகவானிடத்துல இந்த மாதிரி பாவத்துல போய் நின்று அடியேனை ஆட்கொண்டு அருளே அப்படின்னு பிரார்த்திக்கணும், பிரார்த்திச்சுண்டா பகவான் கிருபை பண்ணுவான். இந்த பாசுரங்கள் சேவிக்கிறதுனாலேயே இல்லை பாவங்களே. ராதே கிருஷ்ண ரெக்கார்ட் பிரேக் மூணு செஷன்ல முடிஞ்சுடுச்சு, சாயங்காலம் வேற பாசுரம் அவ்வளவுதான் நமக்கு ஏதோ இருக்கு. பகவத் விஷயம் கேட்போம், ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna, Krishna, Radhe, Radhe Krishna, Krishna, Radhe. Radhe Krishna, Krishna, Radhe, Radhe Krishna, Krishna, Radhe. ಸಮಸ್ತ ಭಾಗವತಲ್ಲುಕು ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಜೈ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಆಳ್ವಾರ್ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಆಂಡಾಳ್ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಎಂಪೆರುಮಾನಾ ತ್ರಿವಿಡಿಗಳೇ ಶರಣಂ ಸರ್ವಂ ಗುರುವರ್ಪಣಂ ಜೈ ಶ್ರೀ ರಾಧೇ ಕೃಷ್ಣ ಸತ್ಸಂಗಕ್ಕೆ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಪೂಜ್ಯ ಶ್ರೀ ಶ್ರೀ ಅಮ್ಮಾವುಕ್ ಜೈ ಜೈ ಶ್ರೀ ಭಾರತ್ ಮಾತಾ ಕೀ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಲೋಕ ಸಮಸ್ತ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಓಂ ಶಾಂತಿ ಶಾಂತಿ ಶಾಂತಿಃ ಜೈ ಶ್ರೀ ಇಂದು ಮಾತಾ ಕೀ ಜೈ ಶ್ರೀ ಅನಂತಪುರಿ ಕ್ಷೇತ್ರ ಕೀ ಜೈ ಶ್ರೀ 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 ಅನಂತ ಪದ್ಮನಾಭ ಸ್ವಾಮಿ ಕೀ ಜೈ ಶ್ರೀ ಪದ್ಮಾವತಿ ಸಮೇತ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಮೂರ್ತಿ ಕೀ ಸರ್ವತ್ರ ಪದ್ಮನಾಭ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಪದ್ಮನಾಭ ಪದ್ಮನಾಭ ರಾಧೇ ಕೃಷ್ಣ